விவிலிய தேடல் திருப்பாடல் 123.
இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் 2008 ஆண்டுகளில் ஒடிசா கந்தமால் பகுதியில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை தாக்குதல்களை பற்றி நாம் அனைவரும் நன்கறிவோம். 2007 டிசம்பர் 24 நள்ளிரவில் கிறிஸ்து பிறப்பு வழிபாட்டுக்காக குழுமியிருந்த இறை மக்களை தர்மசேனா என்ற இந்துத்துவ மதவாத அமைப்பினர் தாக்கினர். இத்தாக்குதலில் விளைந்த உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் பற்றி வானொலி, தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்களிலிருந்து நாம் அறிந்து கொண்டோம். அவை நம் மனதை விட்டு நீங்கியிருக்க வாய்ப்பில்லை. இத்தாக்குதலில் தப்பித்த தெரேசாவின் சகோதரிகள் சபையைச் சேர்ந்த CSST அருட்சகோதரி பிரீதா என்பவரிடம் இது நடந்து ஓராண்டு கழித்து இப்போது சூழல் எவ்வாறு உள்ளது என்று கேட்டபோது அவர் இவ்வாறு சொன்னார்.
ஒரு வருடமாக வழக்குகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு நடந்த வன்முறை தாக்குதல்களுக்கு எதிரான கண்டனங்களும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் கண்துடைப்பாகத்தான் தெரிகின்றன. அதே சமயத்தில் இறைமக்கள் மத்தியில் எப்போது என்ன நடக்குமோ என்ற பதட்டம் உள்ளதை யாராலும் மறுக்க முடியாது. தாக்குதல்களுக்கு பிறகு வரும் முதல் கிறிஸ்துமஸ் இதுதான். கிறிஸ்து பிறப்பு இப்பகுதியில் வாழும் கிறிஸ்தவர்களுக்கும் விடைவை கொண்டு வராதா என காத்து கொண்டிருக்கின்றோம். அரசு தரப்பிலிருந்து காவலர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். ஆலயத்தின் அருகாமையில் காவல்துறையினர் நிற்கின்றார்கள். ஆனாலும் வழிபாட்டிற்கு செல்வதற்கு பயமாக உள்ளது. எந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் என்ற அச்ச உணர்வு எல்லார் மனத்திலும் இருந்து கொண்டுதான் உள்ளது.
அன்பார்ந்தவர்களே, இதே போன்றதொரு சூழல்தான் நாம் இன்று சிந்திக்கும் திருப்பாடல் 123 பின்னணியாக உள்ளது. இப்பாடல் மலையேறு திருப்பாடல்களின் வரிசையில் 4வதாக இடம்பெறுகிறது. இப்பாடல் யாரால் எழுதப்பட்டது என்பதை சரியாக கணிக்க முடியவில்லை என்றும், இக்காலத்தில் எழுதப்பட்டது என்பதை கண்டறிய முடியவில்லை என்றும் விவிலிய ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் இத்திருப்பாடல் இஸ்ரேல் மக்களின் திருப்பயண பின்னணியில் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்பதை உறுதிப்படுத்துகின்றனர். அப்படியானால் இஸ்ரேல் மக்களின் திருப்பயண பின்னணி என்ன?
தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூடும் வேளை ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும்.
வெகு தொலைவில் இருந்த பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த இஸ்ரேல் மக்கள் எருசலேம் திருவிழாவிற்கு செல்ல வேண்டுமெனில் புறவினத்தாருடைய ஊர்களையும் புறவினத்தார் வாழும் பகுதிகளையும் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. இஸ்ரேல் குலத்தின் முன்னோர்கள் தங்கள் கை ஓங்கியிருந்த காலத்தில் அவர்களுக்கு அருகிலிருந்த புறவினத்தாரை அப்புறப்படுத்தாமல் விட்டுவிட்டனர். கனானியர், எமோரியர் போன்றோரை அங்கு ஆதிக்கம் செலுத்திய யோசேப்பின் குடும்பத்தினர் அப்புறப்படுத்தவில்லை என்பதை நீதித்தலைவர்களின் புத்தகம் முதல் பிரிவு 26 முதல் 36 முடிய உள்ள சொற்றொடர்களில் வாசிக்கிறோம். கனானியர், எமோரியர் போன்ற புறவினத்தார் அவர்களது கடவுள்களை வணங்கினர். அவர்களை பொறுத்தவரை அவர்களது கடவுளே உண்மையான கடவுள். இஸ்ரேல் மக்களின் யாவே இறைவன் உண்மை கடவுள் அல்ல. ஆனால் இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை யாவே இறைவன் மட்டுமே உண்மையான இறைவன். எனவே யாருடைய கடவுள் உண்மையான கடவுள் என வாதங்கள் நடைபெற்று வந்தன. எருசலேமைச் சுற்றி இதுபோன்ற சூழல் நிலவியது என்பதற்கு அரசராகமும் முதல் புத்தகம் பிரிவு 18:20 முதல் 40 முடிய உள்ள சொற்றொடர்களில் வரும் இறைவாக்கினர் எலியா மற்றும் போலி இறைவாக்கினர்கள் பற்றி பேசுகின்ற பகுதி ஓர் எடுத்துக்காட்டு. இது நாடு கடத்தப்படுவதற்கு முன்பிருந்த சூழல். பாபிலோனிலிருந்து நாடு திரும்பிய பிறகு யூதா மிகச்சிறிய அரசாக குறுகியது. இஸ்ரேலர்கள் சமாரியர்களோடும் கனானியர்களோடும் கலந்து வாழும் சூழல் நிலவியது. கலிலேய பகுதி முழுவதும் இஸ்ரேலர்களோடு புறவினத்தார்களும் வாழ்ந்து வந்தனர். எனவே எல்லா மக்களும் எருசலேம் திருவிழாவிற்கு செல்பவர்களும் அல்ல, யாவே இறைவனை வணங்குபவர்களும் அல்ல. இது மட்டுமல்லாமல் இப்புறவினத்தாரை தவிர இஸ்ரேல் மக்களிடையேயும் சிலர் யாவே இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. எனவே அவர்கள் எருசலேம் திருவிழாவிற்கு செல்வதில் ஆர்வம் காட்டவும் இல்லை. இத்தகையோர் வாழ்ந்த பகுதிகளையும் கடந்து சென்றுதான் இஸ்ரேல் மக்கள் எருசலேம் நகரை அடைய முடியும். ஆக பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டதற்கு முன்பும் பின்பும் இஸ்ரேல் மக்கள் புறவினத்தார் மற்றும் யாவே இறைவன் மீது நம்பிக்கை இல்லாத மக்கள் வாழும் பகுதிகளை கடந்து சென்றுதான் எருசலேம் அடைய முடியும் என்ற சூழல் இருந்தது. இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் இப்புறவினத்தாரை கடந்து செல்லும்போது பல்வேறு இகழ்ச்சிக்கும் ஏளன பேச்சுக்கும் ஆளாகியிருப்பார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என நினைக்கிறேன். நிச்சயமாக யாவே இறைவனை பற்றியும் எருசலேம் ஆலயத்தை பற்றியும் ஏன் இஸ்ரேல் மக்களை பற்றியும் கூட பல்வேறு ஏச்சு பேச்சுக்கள் அவர்கள் காதுபடவே பேசியிருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால், இன்று இந்தியாவில் சில மாநிலங்களில் அவ்வப்போது கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது போல இஸ்ரேல் மக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் கருதுகிறேன். இவை அனைத்தையும் இப்பாடலின் 3 மற்றும் 4 சொற்றொடர்கள் நமக்கு உணர்த்துகின்றன.
எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்துவிட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும். இருமாந்த மனிதரின் பழிச்சொல்லும் போதும்.
எம்மீது இறங்கும், எம்மீது இறங்கும், நாங்கள் இகழ்ச்சி கொண்டோம். இன்பத்தில் திளைப்போர் வசைமொழி போதும். மனிதர் பழிச்சொல் போதும்.
இச்சூழலில் இஸ்ரேல் மக்களின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும், அவர்களது செயல்கள் எவ்வாறு இருந்திருக்கும்? நிச்சயமாக அவர்களுக்கு கோபம் வந்திருக்கக்கூடும். ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனவே இறைவனிடம் செபிக்கிறார்கள். இப்பாடலின் 2வது சுற்றுடர்.
பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும்.
அன்பார்ந்தவர்களே, நம்மை பொறுத்தவரை இவ்வுலக பயணமே ஒரு திருப்பயணம்தான். இத்திருப்பயணத்திலே பல்வேறு விதமான தடைகளையும் பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கிறோம். அவற்றில் சிக்கி சிதைந்து விடாமல் இறை வார்த்தையின்படி வாழ்ந்து அவைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு இறை இரக்கமும் ஆசியும் நமக்கு வேண்டும். எருசலேமுக்கு சென்ற எல்லா இஸ்ரேல் மக்களுமே இந்த ஏளன பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு பொறுத்து கொண்டு சென்றிருக்க மாட்டார்கள். நிச்சயம் ஒரு சிலர் புறவினத்தாரோடு சேர்ந்து கொண்டு யாவே இறைவனை மற்றும் அவர் மீது இஸ்ரேல் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை காட்டிக் கொடுத்திருக்க கூடும். புறவினத்தாருடைய கேலி பேச்சுக்கும் இகழ்ச்சிக்கும் பயந்து தங்களுடைய உண்மையான சுயத்தை மறைத்து போலியாக நடித்திருக்க கூடும். இதேபோல இன்றும் பிறருக்கு பயந்து தங்களுடைய உண்மையான சுயத்தை வெளிப்படுத்தாமல் போலியாக நடிப்போர் பலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதேவேளை எவ்வளவு ஏளன பேச்சுக்கள் வந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் தங்களுடைய குறிக்கோளில் நிலைத்திருந்து அவற்றை அடைபவரும் இருக்கிறார்கள். இதோ இத்திருப்பாடலில் பேசப்படும் சமூகம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இகழ்ச்சியும் ஏளன பேச்சும் அவர்களை காயப்படுத்தினாலும் கூட எருசலேம் சென்று இறைவனை காண வேண்டும், திருவிழாவில் பங்கேற்க வேண்டும் என்ற தங்களது குறிக்கோளிலிருந்து மாறவில்லை. மாறாக யாவே இறைவனை தங்களுக்கு துணையாக அழைக்கிறார்கள், எங்களுக்கு இறங்கும் என்று இறஞ்சுகிறார்கள்.
பணியாளின் கண்கள் தலைவனின் கையை நோக்கி உள்ளது போல், விண்ணில் வீற்றிருக்கும் உம்மையே நோக்கி கண்கள் உயர்த்தி உள்ளே.
அன்பார்ந்தவர்களே, இன்றைய சமூக நிலையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அலுவலகங்கள், குடும்பச் சூழல்கள், நட்பு வட்டாரங்கள் மற்றும் அறநெறி சம்பந்தப்பட்ட நமது தேர்வுகள் எப்படி இருக்கின்றன? அலுவலகங்களில் நேர்மையாக பணியாற்றுபவர்களும் பல வகையான ஏமாற்று காரியங்களை செய்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில சமயங்களில் நேர்மையாக பணியாற்றுவோரை தில்லுமுல்லு செய்வோர் கேலி செய்கிறார்கள். ஓர் அலுவலகத்தில் பெரும்பான்மையானோர் ஏமாற்றுக்காரர்கள் என்றால் அவர்கள் மத்தியில் நேர்மையாளர் காலம் தள்ளுவது மிகவும் கடினம். ஆனால் இவர்களின் பொருட்டு நேர்மையை உதறி தள்ளுவதும் ஒரு நேர்மையாளருக்கு அழகும் அல்ல. குடும்பச் சூழல்களை எடுத்துக்கொண்டால் பல்வேறு நல்ல எடுத்துக்காட்டான குடும்பங்கள் வாழும் நமது சமூகங்களில் தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள குடும்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. பிழைப்பிற்காக வெளியூர் அல்லது மாநகரங்களுக்கு செல்லும் போது நல்ல குடும்பத்திற்கான பழக்க வழக்கங்களை பிறரை பார்த்து மாற்றிக்கொண்டு அழிந்து வரும் குடும்பங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் வருகின்றன. பெரும்பான்மையானவர்கள் செய்யும் போது தவறு கூட சரியென்றாகிவிடுகிறது. இதனால் எல்லாரும் செய்கிறார்கள், எனவே நானும் செய்கிறேன், எல்லாரும் செய்கிறார்கள், நான் மட்டும் செய்யவில்லை என்றால் என்னை வித்தியாசமாக பார்ப்பார்கள் என்ற மனநிலையும் நல்ல பழக்க வழக்கங்களை மாற்றுகிறது. புகைப்பிடிப்பது, மது அருந்துதல், அளவுக்கு அதிகமான ஒப்பனை பொருட்களை வாங்கி குவிப்பது மற்றும் ஆடம்பர செலவுகளை செய்து பிறர் முன்னிலையில் பகட்டாக காட்டிக்கொள்வது போன்றவற்றை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நம்மை சுற்றியுள்ள இது போன்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு எதிராக போராடாமல் நமது சுயத்தை இழந்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நமது நடை, உடை, பாவனைகளை கவனிப்போம். பிறர் செய்கிறார்கள், எனவே நாமும் செய்கிறோம் என்ற நிலையில் இருக்கின்றோமா? பிறர் நம்மை எள்ளி நகையாடுவார்கள் என்பதற்காக நமது நேர்மையையும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வையும் விட்டு விலகுகிறோமா எனவும் சிந்திக்க வேண்டும். அரணியரை சார்ந்த நமது தேர்வுகள் எப்படி இருக்கின்றன? பிறர் பார்க்கிறார்கள், இகழ்ந்து பேசுகிறார்கள் என்பதற்காக விவிலிய மதிப்பீடுகளுக்கு எதிராக செயல்படுகிறோமா? நட்பை இழந்து விடுவோம், அன்பை இழந்து விடுவோம், பதவியை இழந்து விடுவோம் என்பதற்காக எதையும் செய்ய தயாராகின்றோமா? பிறர் கேலி செய்வார்கள் என்பதற்காக நம்மிடமிருக்கும் நல்ல பண்புகளை உதறி தள்ளுகிறோமா? இவ்வுலக திருப்பயணத்தில் தடைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்கின்றன. ஆனால் அவற்றை வென்றெடுக்க வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசுவும் திருத்தூதர் பவுலும் அழகாக சொல்லுகிறார்கள். யோவான் நற்செய்தி 16:33.
என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன்.
திருத்தூதர் பணி 14:22.
அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள்.
இத்தகைய போராட்டத்திற்கு தேவையான வலிமை இறைவனிடமிருந்து வரும் என்பதை இத்திருப்பாடல் நமக்கு சொல்லுகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஏளன பேச்சும் இகழ்ச்சியும் நம்மை சூழ்ந்திருக்கும் போது இறை உதவியை நாடுவோம், அவற்றை எதிர்கொள்ள சக்தி பெறுவோம், வெற்றி நடை போடுவோம்.
கடலும் அலையும் புயலும் சூடும் பாதை மாறாதே.
முடிந்ததென்று மடியும் பாதம் விடியச் செய்வாரே.
முடிந்ததென்று மடியும் பாதம் விடியச் செய்வாரே.
இதயமே
இதயமே
திருப்பாடல் 123. இவ்விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.